إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد உயிரோட்டமுள்ள இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இன்று இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒவ்வொரு விதமான அனுமானங்களை இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் தான் முஸ்லீம்கள் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு அந்த அனுமானங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒருவருடைய நிலைப்பாடு, நான் கலிமாவை சொல்லி 5 நேர தொழுகையை தொழுது ஹத்னா செய்துவிட்டால் நான் முஸ்லிமாகிவிட்டேன் என்கின்ற, இதோடு என்னுடைய இஸ்லாம் முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அவர்களுடைய பார்வையில் இதுதான் உயிரோட்டமான இஸ்லாமாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்னும் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், வாரத்திலே ஒரு முறை ஜும்மாவுக்கு போய் வந்துவிட்டால் சரி, கலிமா சொல்லி இருக்கிறேன், ஹத்னா செய்திருக்கிறேன், வாரத்தில் ஒரு முறை ஜும்மாவிலே நான் கலந்து கொள்கிறேன், எனவே நான் ஒரு சரியான ஒரு முஸ்லிம் தான் என்கின்ற ஒரு அவர்களுடைய பார்வையில் அதுதான் அவர்களுடைய உயிரோட்டமான இஸ்லாமாக இருக்கிறது. இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், கலிமா சொல்லி இருக்கிறேன், ஹத்னா செய்திருக்கிறேன், பெருநாள் தொழுகைக்கு மட்டும் போய் வந்துவிட்டால் என்னுடைய இஸ்லாம் சரி, அவ்வளவு எனக்கு போதும் என்று அவர்கள் அந்த இஸ்லாத்தை அவர்களுடைய பார்வையில் உயிரோட்டமான இஸ்லாமாக அந்த இஸ்லாமை கருதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கு அதுவும் தேவையில்லை, மாதா மாதம் பள்ளிக்கு ஒரு சந்தாவை கட்டிவிட்டால் என்னுடைய விஷயம் சரி, வேறு எதுவும் நான் செய்ய தேவையில்லை, அவர்கள் வந்து என்னை அடக்கிக் கொள்வார்கள் மௌத்தாகிவிட்டால், அல்லது ஏதாவது ஒரு திருமணம் ஒரு நிகழ்வு வந்துவிட்டால் அதற்குரிய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் செய்வார்கள், இதோடு என்னுடைய இஸ்லாம் முடிந்துவிட்டது என்று மனிதர்களுக்கு மனிதர்கள், அதேபோன்று ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்றவாறு இந்த இஸ்லாத்தினுடைய அந்த தன்மை அவர்கள் வரையறுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் என்றால் சரியான அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னால், அதனை நாம் விளங்கிக் கொள்வதற்கு முன்னால், அல்லாஹு தஆலா எங்களை படைத்த ஒரு நோக்கத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹை பொறுத்தவரையில் அவன் ஒரு பெரிய படைப்பாளன், அவன் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்திருக்கிறான், வானங்கள் பூமி எல்லாவற்றுக்கு எல்லா படைப்புக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. இந்த படைப்புகளை எல்லாம் படைத்துவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம், இவைகளை நான் வீணுக்காக படைக்கவில்லை, இவைகளை படைத்த ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான நோக்கங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேதான் மனிதனையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் எனக்கு அடிபணிந்து விட வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தவிர நான் அவர்களை படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன், அவர்கள் உயிரோடு வாழக்கூடிய காலத்தில் எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றோ எனக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்றோ நான் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்பார்க்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே முழு மனித படைப்பையும் முழு ஜின் படைப்புகளையும் அல்லாஹு தஆலா படைத்திருப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் நாங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கிறான். இதே போன்றுதான் ஏனைய எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா படைத்த கோடிக்கணக்கான படைப்புகளில் ஒவ்வொரு விதமான படைப்புகளில் அந்த எல்லா படைப்புகளுமே அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக அந்த படைப்புகளை படைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக சரியாக 100% நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அதையும் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹுக்கு சிரம்பணிந்து வணங்குகின்றன, தௌ அன் வகர்ஹா, அவைகள் விரும்பிய போதிலும் சரி அவைகள் வெறுத்த போதிலும் சரி அந்த கடமையை அவைகள் நிறைவேற்றுகின்றன. அவைகளுடைய நிழல்கள் கூட காலையிலும் மாலையிலும் அல்லாஹுக்கு சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹு தஆலா சூரத்து ராஜ் என்ற அத்தியாயத்தின் 15வது வசனத்திலே சொல்கிறான். எனவே வானத்திலே உள்ள சகல படைப்புகளும் அதே போன்று பூமியிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு தெரியாத சகல படைப்புகளும் அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக அவைகளை படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை மிகச் சரளமாக நிறைவேற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். அதனைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே இப்படி கேட்கிறான், அலம் தர அன் அல்லாஹ யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹுக்கு சிரம்பணிவதை நீங்கள் பார்க்கவில்லையா? அதே போன்று சூரியனும் சந்திரனும் வன்னுஜூம் நட்சத்திரங்களும் வல் ஜிபால் மலைகளும் வஷ்ஷஜர் மரங்களும் வத்தவாப் கால்நடைகள் இவைகள் எல்லாமே அல்லாஹுக்கு சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றன. வகசீரும் மினன்னாஸ், மனிதர்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு சிரம்பணிந்து கொண்டிருக்கிறார்கள். வகசீருன் ஹக்காலைஹில் அதாப், ஆனால் மனிதர்களிலே இன்னும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனை உறுதியாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யுஹினில்லாஹ், யாரை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துகின்றானோ ஃபமாலஹூ மின் முக்ரிம், அந்த இழிவுபடுத்துகின்ற மனிதனை வந்து சங்கைப்படுத்துவதற்கு அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹுடைய அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த இழிவுக்கும் மேலாக அவர் ஒரு சங்கையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, யாரும் அதை செய்ய முடியாது. இன்னல்லாஹ யஃபலு மா யஷா, ஏனென்றால் அல்லாஹு தஆலா தான் நாடியதை செய்து முடிப்பவன் என்று சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானம் உணங்கிக் கொண்டிருக்கிறது, வானம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த வானத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு முளம் ஒவ்வொரு அடி இடத்திற்கு அருகாமையிலும் ஒவ்வொரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹுக்கு சிரமணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வானம் கூட அதனுடைய வலி தாங்க முடியாத கட்டத்தில் கூட பல கோடிக்கணக்கான வழக்குகளை அது சுமந்து கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது, அதனுடைய வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் அது முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலக்குமார்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய ரப்பிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹுக்கு சிரம்பணிகின்ற விஷயத்தில், அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்திலே அவர்கள் சடைபடுவதில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹினுடைய சகல படைப்புகளும் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர, மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களுடைய நிலைமை என்னவென்றால், அவர்கள் அல்லாஹு தஆலா வகுத்து கொடுத்த, அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த திட்டத்திட்டங்களுக்கு அப்பால், அல்லாஹினுடைய மார்க்கத்திற்கு அப்பால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன சட்டம் தேவை என்று போட்டிருக்கிறானோ அந்த சட்டங்களுக்கு அப்பால் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனால்தான் அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அஃப கைர தீனில்லாஹி யபகூல், இவர்களெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை இவர்கள் விரும்புகிறார்கள். வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், மனிதர்கள் இப்படி விரும்பினாலும் வானத்திலே உள்ளவைகளும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹுக்கு அடிபணிந்து விட்டன. தௌ அன் வகர்ஹா, அவைகள் விரும்பிய நேரத்திலும் சரி விரும்பாத சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுக்கு முழுமையாக அவைகள் கட்டுப்பட்டு விட்டன, அடிபணிந்து விட்டன. இலைஹியுர் ஜவுன், இந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே மீட்டப்படுவார்கள் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சூரத்துல் ஆல இம்ரான் எனும் அத்தியாயத்தின் 83வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு படைப்புகளும் அதற்குரிய அந்த கடமைகளை அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன. சூரியனை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் அது தாமதமாக உதயமானது கிடையாது, ஒரு நாளும் அது உதயமாகாமல் இருந்தது கிடையாது. ஏன்? அதற்குரிய அந்த கடமை அது செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா காலங்களை கணிப்பதற்காக சந்திர ஓட்டத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த சந்திரனை பொறுத்தவரையில் மாதா மாதம் சரியாக அதனுடைய ஓட்ட சுழற்சியை அது அமைத்துக் கொண்டே சொல்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. அந்த சந்திர ஓட்டத்தின் காரணமாக, அதனுடைய நுணுக்கமான செயல்பாட்டின் காரணமாக இன்று காலங்களை, அதே போன்று ரமலானுடைய காலங்களை, துல்ஹஜ்ஜுடைய காலங்களை எங்களால் அனுமானிக்க முடிகிறது. இவைகளெல்லாம் அந்த படைப்புகள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்றன என்பதற்குரிய மிக முக்கியமான சான்றுகளாக இருக்கின்றன. பூமியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாளும் அது தான் சுற்றுகின்ற அந்த வேகத்தில் இருந்து குறைவது கிடையாது. ஏனென்றால் பூமியை பொறுத்தவரையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மனுத்தியாலத்துக்கு எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே அது சுற்றி கொண்டிருக்கிறது. அது படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து அதற்குரிய அந்த கடமையை செவ்வனே நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா நட்சத்திரத்தை படைத்திருக்கிறான். காரணம், பூமியிலே உள்ளவர்களுக்கு இரவிலே வானத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு அலங்காரமாக தெரிய வேண்டும், அது ஒரு, அதாவது நல்ல ஒரு வெளிச்சமாக, ஒரு கவர்ச்சியாக அது தெரிய வேண்டும். அதற்காக அல்லாஹு தஆலா அதனை படைத்திருக்கிறான். பூமியிலிருந்து எத்தனையோ மைல் தூரங்களுக்கு அப்பால் இருந்தாலும் அது அதற்கேற்றாற்போல் அந்த கடமைகளை அவைகள் எல்லாமே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அதே போன்று மேகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மேகத்தை பொறுத்தவரையில் மிக பாரமான நீர்களை எடுத்துக்கொண்டு சென்று அல்லாஹு தஆலா எந்த இடத்திலே நீ போய் அந்த நீரை ஊற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அந்த இடத்திற்கு சென்று அந்த மேகங்கள் மழை பொழிவிக்க செய்கின்றன. அதே போன்று காற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த இடத்திலே எப்படி வீச வேண்டும், எந்த காலத்திலே எவ்வாறு வீச வேண்டும் என்ற அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஏற்றாற்போல் இந்த எல்லா படைப்புகளும் அல்லாஹுக்கு சரணடைவதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நூற்றுக்கு, அதாவது வித்தியாசத்தினுடைய அளவை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், சைபர் தசம் சைபர் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய விகிதாசாரம் குறைவாக இருந்தாலும் படைப்புகளின் அடிப்படையில் இன்று மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹுக்கு பல விஷயங்களிலே அவர்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏனைய எல்லா படைப்புகளும் அதற்குரிய அந்த கடமைகளை அவைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாட்டிலே தான் அவன் பிறக்கிறான், அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே தான் அவன் பிறக்கிறான். ஆனால் அவனுக்கு அறிவு உதயமாகின்ற பொழுது, அதே போன்று அவனுடைய பெற்றோரின் தாக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அவன் வழித்து வருகிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடம் உடன்படிக்கை எடுத்துத்தான் அனுப்பியிருக்கிறான். அதனை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇத் அகத ரப்புக், நபியே உங்களுடைய ரப்பு உடன்படிக்கை எடுத்ததை நீங்கள் ஞாபகம் செய்து பாருங்கள். மின் பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளிடத்திலே, மின் துஹூரிஹிம் வதுர்ரியத்துஹும் வஅஷ்ஹதுஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய பிச்சலங்களின் முதுகன் தண்டிலேயே வைத்து அல்லாஹு தஆலா அவர்களை சாட்சியாக வைத்தே ஒரு உடன்படிக்கை செய்தான். அந்த உடன்படிக்கை என்ன? அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? காலு பலா, உடனே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள், ஷஹிதுனா, நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம், நிச்சயமாக நீதான் எங்களுடைய ரப்பு என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதுகன் தண்டிலே இருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்துதான் எங்கள் எல்லோரையும் அனுப்புகிறான். இந்த உலகத்திலே யூதர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஜாஹிலியத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிமுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளுமே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் பிறக்கின்றன. அது என்ன ஒப்பந்தம்? அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அவன் தான் என்னுடைய எஜமான், அந்த எஜமானுக்கு நான் எந்த நேரமும் கட்டுப்பட தயாராக இருக்கிறேன், அவனுடைய கட்டளையை மீறி நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்கின்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேதான் இந்த எல்லா மனிதர்களும் பிறக்கிறார். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2658வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مولود الا يولد على الفطره. எந்த ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டாலும் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த இயற்கையான அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே இந்த இஸ்லாத்திலே தான் அது பிறக்கிறது. ஆனால் காலப்போக்கிலே என்ன நடக்கிறது என்றால், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிஸானிஹி வயுஷர்ரிகானிஹி, அவர்களுடைய அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாக மாற்றுகிறார்கள், அவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், அவர்களை நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள், அவர்களை இணை வைப்பாளர்களாக அவர்கள்தான் மாற்றுகிறார்கள் என்கின்ற ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய இந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே தான் இவைகள் பிறக்கிறது. ஆனால் அவரவர்கள் பெற்றோர்கள் என்ன கொள்கையிலே இருக்கிறார்களோ, என்ன கோட்பாட்டிலே இருக்கிறார்களோ, அல்லது அவர்களுடைய கற்பனை என்னவாக இருக்கிறதோ, அந்த கற்பனைக்கு ஏற்றால் போல் அந்த பிள்ளைகளை மாற்றி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாற்றக்கூடிய சக்தி பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே செய்த இந்த ஒப்பந்தத்தை ஞாபகம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே வந்து இருந்து கொண்டு நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. எப்படி? எங்களுக்கு இது தெரியாதே, எங்களுக்கு இது ஞாபகம் இல்லையே, யார் எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லிவிடக் கூடாது, அல்லது எங்களுடைய பெற்றோர் தான் எங்களை வழிகாட்டிலே கொண்டு விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அதனை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக சொல்கிறார். எனவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் அனைவரும் பிறந்திருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே தேவையானது அனைத்தையும் வழங்கக்கூடியவன் அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே நாம் நேர்வழியை அடைய வேண்டும் என்றால் அந்த நேர்வழியை தரக்கூடிய அந்த சரியான வழியை காட்டக்கூடிய சக்தி அந்த அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இதுதான் நேர்வழி என்ற சட்டத்தை அல்லாஹ் தாலா தான் எங்களுக்கு தர முடியும். ஒன்றை ஹலாலாக்குவதென்றால், ஒன்றை ஹராமாக்குவது என்றால், ஒன்றை செய்யலாம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை தரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால், யாருக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், இருக்கிறது என்றால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த உடன்படிக்கையிலேதான், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் பிறக்கிறோம். இந்த ஒப்பந்தத்தை எடுத்த அல்லாஹு தஆலா, இந்த ஒப்பந்தத்தை எங்களிடத்திலே வாங்கிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும், அதே போன்று மறுமை நாள் வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். فَمَنْ تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ, எவர்கள் என்னுடைய இந்த நேர்வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, எங்களுக்கு அங்கீகரித்திருக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஆலி இம்ரானிலே சொல்கிறான், உலகத்திலே பல கொள்கைகள், பல கோட்பாடுகள், பல மதங்கள் காணப்பட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட, படைத்த ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மார்க்கமாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாத ஒரு மார்க்கத்தை யாராவது தேர்ந்தெடுத்தால் பலன் யுக்பலமின், அது எப்படிப்பட்ட ஒரு தியாகமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு கொள்கையாக கூட இருக்கலாம், அது ஒரு காலமும் அவர்களிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் காசிரீன், அவர்கள் மறுமையிலே நஷ்டமடைந்தவர்கள் நின்றும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சூரத்தில் ஆலயம்தான் எனும் அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே எங்களை படைத்த அல்லாஹு தஆலா, எங்களுக்கு தேவையான வளங்களை இந்த உலகத்திலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா, நாம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அல்லாஹ் அங்கீகரிக்கவும் இல்லை. இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் இப்பொழுது உள்ள சமுதாயத்துக்கும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பெயர் முஸ்லிம். ஹுவா சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கபலு வஃபீ ஹாதா, அந்த அல்லாஹ்தான் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் முஸ்லீம்கள் என்று பெயரை சூட்டியிருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதிலே இரண்டு சொற்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று அஸ்லம முஸ்லிமு இஸ்லாம், இது ஒரு சொல். அஸ்லம முஸ்லிமு என்று சொன்னால் கட்டுப்பட்டான், சரணடைந்தான், ஒப்படைத்தான், சாந்தி சமாதானம் அடைந்தான் போன்ற கருத்துக்கள் இந்த அஸ்லம என்ற சொல்லுக்கு இருக்கின்றன. அதே போன்று இன்னொரு சொல் இருக்கிறது தீன், மார்க்கம். இது தான யதீனு என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாகும். தான யதீனு தீன் என்று சொன்னால் அதற்கும் கட்டுப்பட்டான், ஒரு வழியால் சென்றான், ஒரு மார்க்கத்தின் வழியாக பயணித்தான் என்கின்ற கருத்து அதற்கு இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தீனாக தந்திருக்கிறான். அதாவது முழுமையாக கட்டுப்படக்கூடிய, சரணடையக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நாங்கள் செல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக, ஒரு வழியாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். இது இஸ்லாம் என்ற சொல்லுக்கு மொழி ரீதியான கருத்து. இதற்கு இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய ரீதியான கருத்து என்ன என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்திலே 2022 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தோழர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார், ஃபபில்லஸி பாஸக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பியவன் மீது ஆணையாக அவன் உங்களுக்கு என்ன சத்தியத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறான், மல்லதி பாசகபிஹி, அந்த அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சத்தியம் என்ன என்று ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள். தோழர்கள் அமைதியாயிருங்க, அவங்க இதுகளை தருவாங்க, நீங்க அமைதியா சத்தம் பண்ணாம இருங்க, சத்தங்கள் கேட்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த தோழர் வந்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதனை கொண்டு அவர்களை அனுப்பினான் என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல் இஸ்லாம். அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற ஒன்றை கொடுத்து என்னை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னார். உடனே அந்த மனிதர் விடவில்லை, அல்லாஹின் தூதரே, வமல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை மீண்டும் அந்த நபியர் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். அதற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய, உள்வாங்க வேண்டிய பதில். சகோதரர், இந்த பதிலை ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இஸ்லாமத்தை கொடுத்து அல்லாஹு தஆலா அனுப்பி இருக்கிறான், அந்த இஸ்லாம் என்றால் என்ன அதனை எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் யுஸ்லிம கல்புக லில்லாஹ். அடிப்படையான விஷயம் இதுதான், உங்களுடைய உள்ளம் அல்லாஹுக்காக வேண்டி சரணடைய வேண்டும், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக உங்களுடைய உள்ளம் மாற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதே போன்று இஸ்லாம் என்றால் உன்னுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பால் சரணடைய வேண்டும், உன்னுடைய உள்ள கனியை நீ அல்லாஹ்விடத்திலேயே கொடுத்துவிட வேண்டும் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய முகமும் அல்லாஹை நோக்கித்தான் திரும்பி இருக்க வேண்டும், அல்லாஹை நோக்கித்தான் உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்க வேண்டும், இதுதான் இஸ்லாம் என்கின்ற ஒரு உண்மையை அந்த தோழருக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீ தொழுவதும், அதே போன்று கடமையாக்கப்பட்ட அந்த ஜகாத்தை நீ கொடுப்பதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பிறகு ஷிர்கான வழிகளை நோக்கி, ஷிர்கை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இந்த சொல்லை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு மின் அஹதின், அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தௌபத்தன் தௌபாவை. அது எப்படியான மனிதன், அஷ்ரக பாத இஸ்லாமிஹி, தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு இதுதான் இஸ்லாம் என்பதை சரியாக விளங்கியதன் பிறகு அற்ப சொற்ப லாபங்களுக்காக அற்பமான உலக விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷிர்கான வழியிலே எவர்கள் போய் விழுகிறார்களோ அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றம். இந்த ஷிர்கை பொறுத்தவரையில் சிலர் பிஸ்கட் சாப்பிடுவது போன்ற அதனை சாப்பிட்டு விட்டு தூக்கிவிட்டு போய்விடுகிறார்களே, என்ன அவர்களுடைய கொள்கை? இவ்வாறான சிறுக்குகளை செய்துவிட்டு மாதக்கணக்கிலே அதற்குரிய தௌபாக்களை செய்யாமல், அதற்குரிய சரியான பரிகாரங்களை செய்யாமல் இன்று காணப்படக்கூடிய பிரிவுகளை போன்று இவர்களும் இருப்பதற்கு சிலர் முயற்சி செய்ய நினைக்கிறார்களே, இதைவிட ஒரு பெரிய ஒரு அநியாயம் எதுவும் இல்லை சகோதரர்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் சரியான விளக்கம் என்ன என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு, இஸ்லாத்திலே தன்னுடைய உள்ளத்தை கொண்டு ஒப்படைத்ததன் பிறகு, அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுவேன், இணை வைக்க மாட்டேன் என்ற ஒப்பந்தத்தை அவன் செய்ததன் பிறகு, சொற்ப லாபங்களுக்காக ஷிர்கான வழியை நோக்கி போய் விழுகிறானே, தெரிந்து கொண்டு தெரியாமல் நடப்பதை அல்லாஹு தாலா மன்னிப்பான். நிச்சயமாக அல்லாஹு தாலா தெரியாமல் நடக்கக்கூடிய தவறுகளை யாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் தெரிந்து கொண்டு இவ்வாறான ஷிர்கான வழிகளை நோக்கி தாங்களும் சென்று தங்களுடைய பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்களே ஒரு கூட்டம், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய விபரீதம், அதனுடைய நிலைமை பாரதூரமாக இருக்கிறது என்றால் எந்த அளவு நாங்கள் சிந்திக்கிறோம், எந்த அளவு அற்ப விஷயங்களுக்காக இணை வைப்பிலே நாங்கள் போய் விழுகிறோம், எந்த அளவு அற்ப விஷயங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளை இணை வைப்பிலே போய் தள்ளிவிடுகிறோம், இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் என்றால், உயிரோட்டமான இஸ்லாம் என்றால், எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்திலே சரணடைய வேண்டும். அதற்கு அப்பால் வேறொன்றுமில்லை. எங்களுடைய முகம், எங்களுடைய ஒவ்வொரு முன்னோக்கிய செயல்பாடுகளும் அல்லாஹ்வை நோக்கித்தான் அது இருக்க வேண்டும். இந்த எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உலகத்தை மையமாக வைத்துத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதாக இருந்தாலும் சரி, மார்க்க விடயங்களை செய்வதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய முழு சிந்தனைகளையும் உலகத்தின் அடிப்படையிலே தான் சிந்திக்கிறார்களே ஒழிய, அந்த உலகத்திலே தாங்கள் ஒரு இன்பத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை வளைப்பதற்கு முயற்சி செய்கிறார்களே ஒழிய, சரியான இஸ்லாத்திற்குள் எங்களில் அதிகமானவர்கள் வரவில்லை. சகோதரர், நாங்கள் வர வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் அந்த கட்டளைக்கு சரணடைவதற்கு எந்த நிமிடமும் ஒரு முஸ்லிம் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அல் இஸ்லாம் அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக பிஹி ஷைஆ. இந்த இடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், இஸ்லாம் என்றால் நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிவதுதான் இஸ்லாம். அல்லாஹுக்கு முன்னால் நீங்கள் அவனுடைய அடிமையாக மாறிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அதனை செய்வதற்கு துணிவோடு நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த ஒரு விடயத்தை தடுத்தாலும் ஹராமாக்கினாலும் அது எப்படித்தான் எங்களுக்கு ஒரு நஷ்டத்தை வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்ட பொழுது கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், இப்படியான அதே போன்ற ரமலானிலே நோன்பு நோக்க வேண்டும் என்ற விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹும் அவனுடைய பங்குக்கு அல் குர்ஆனின் பல வசனங்களிலே ஒரு விசுவாசியினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கிறான், எவர்கள் தங்களுடைய முகத்தை அல்லாஹ்வின் பால் ஒப்படைத்து விட்டார்களோ, அல்லாஹ்விடத்திலே சரணடைய வைத்து விட்டார்களோ, அவர்கள் நன்மை செய்திருக்கக்கூடிய நிலையில், அவர்கள் தான் மிக பலமான கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள். வேறு யாருடைய சொல்லை கேட்டு, ஒரு அரசியல்வாதியினுடைய சொல்லை கேட்டு, அல்லது தாய் தந்தையர்களுடைய சொல்லை கேட்டு, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இப்படி என்னை வற்புறுத்துகிறார்கள் என்ற சொல்லை கேட்டு பிழையான ஒரு வழியிலே செல்லாமல், எவர்கள் நன்மை செய்த நிலையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி தங்களுடைய முகத்தை ஒப்படைக்கிறார்களோ, அவர்கள் மிக பலமான கயிற்றை பிடித்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஏன் இது பலமான கயிறு? அல்லாஹின் பக்கம் ஒருவர் சாய்வது, அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைப்பது ஏன் பலவான கயிறு? ஏனென்று சொன்னால், வஇல அல்லாஹி ஆகிபத்துல் உமூர், எல்லா விஷயங்களும் சகல காரியங்களிலும் அங்குதான் போய் முடிய போகிறது. யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்திலே தான் சகல விஷயங்களும் போய் ஒன்று சேரப்போகின்றன. எம்மை சிறுக்கு செய்ய சொன்ன எவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தாகூத்துகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே, அவர்களுடைய முடிவுகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. நாளை இவர்கள் வந்து காப்பாற்ற மாட்டார்கள். அல்லாஹு தாலா தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹுவை நோக்கி ஒரு மனிதன் திரும்பி விட்டால் அவன் பலமான கயிற்றை பிடித்துக் கொண்டான். அதே போன்று அவனை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹினுடைய உதவியிலே இருக்கிறான், எல்லா காரியங்களும் அல்லாஹிடத்திலே போய் முடிகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்து நிசா 125வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸின், யார் நன்மை செய்த நிலையில் தன்னுடைய முகத்தை அல்லாஹின் பக்கமே திருப்பி விட்டாரே, அவரை விட ஒரு சிறந்த மார்க்கத்தை உடையவர் யார் இருக்க முடியும்? அல்லாஹு தாலா கேட்கிறார். இதுதான் சிறந்த மார்க்கம். அல்லாஹை நோக்கி ஒரு மனிதன் செல்லுகிறார், சகல விஷயங்களிலும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார், அல்லாஹினுடைய கட்டளையா உடனே சரணடைவதற்கு தயாராக இருக்கிறார், அல்லாஹ் தடுக்கிறானா உடனே அந்த இடத்தை விட்டு தூரமாகி விடுகிறார். இவரை விட சிறந்த மார்க்கத்தை கொண்டிருக்கக்கூடியவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது எங்களுக்கு மட்டும் உரித்தான கட்டளை அல்ல, முழு மனித சமுதாயத்துக்கும் உரித்தான கட்டளைகள், முழு உலகத்திலே வானத்திலே இருக்கக்கூடிய சகல படைப்புகளுக்கும் உரித்தான கட்டளைகள். அவைகள் மாஷா அல்லாஹ் அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டன. ஆனால் மனிதர்கள் ஜின்களிடத்திலே குறைபாடு இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த மனிதர்களுக்கு தான் இந்த கட்டளைகளை மிக வன்மையாக சொல்கிறான். அதே போன்று எங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கும் இதைத்தான் அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான். இப்படி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், முன் சென்ற அந்த சமுதாயத்தினர் அவர்கள் ஏவப்படவில்லை. எப்படி? அல்லாஹுக்கு மாத்திரமே அவர்கள் அடிபணிய வேண்டும் என்றும், அதே போன்று முக்லிசீன் அலஹுத்தீன், தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும் என்றும், அதே போன்று ஹுனஃபா, அல்லாஹ்வின் பக்கமே முழுமையாக அவர்கள் சாய வேண்டும், அதே போன்று வயுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வயுது ஸகா, ஸகாத்தும் கொடுக்க வேண்டும். இப்படியே தவிர அந்த முன் சென்ற சமுதாயத்தார் வேறு எந்த ஒன்றுக்கும் ஏவப்படவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, வதாலிக தீனுல் கையிமா, யார் அல்லாஹை வணங்கி தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்கு முழுவதும் கட்டுப்பட்டு அவனின் பக்கமே சாய்ந்து இருக்கிறார்களோ, வதாலிக தீனுல் கையிமா, அதுதான் நிலையான நேர்மையான மார்க்கம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நான்கு விஷயங்கள், ஒன்று அல்லாஹ்வின் பக்கம் சரணடைதல், அவனுக்கு கட்டுப்படுதல், அதே போன்று இஹ்லாஸ், தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையிலே அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், நான்காவது தீன், அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலே, அவனுடைய அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே செல்லுதல், அதே போன்று ஹனீஃப், முழுவதும் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்தவர்களாக செல்லுதல். இந்த நான்கு நிபந்தனைகளை இந்த முழுவதும் அல்லாஹின் பக்கம் சாய்ந்து அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற கட்டளையை தான் அல்லாஹு தாலா முன் சென்ற சமுதாயத்துக்கும் வழங்கி இருக்கிறான். இந்த கட்டுப்பாட்டை சரியாக நிறைவேற்றி காட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுக்கு அல்லாஹு தாலா திடீர் திடீர் என்று நேரடியாக சில கட்டளைகளை கொடுத்தான். அல்லாஹ் என்ன சொன்னான்? பாலைவனத்துக்கு சென்று உங்களுடைய பிள்ளையையும் உங்களுடைய மனைவியையும் விட்டு விட்டு நீங்கள் வாருங்கள். அல்லாஹினுடைய கட்டளை. மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பாலைவனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் விட்டு கொண்டு வருவதற்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். ஏன், எதற்காக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கவில்லை, கட்டுப்பட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா சொன்னான், நீண்ட காலத்திற்கு பிறகு சுமார் 80 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பல எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு கிடைத்த அந்த பிள்ளை அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னான். அல்லாஹுடைய நேரடியான கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்வதற்கு தயாரானார்கள். எதற்கு தயாரானார்கள் என்றால், அவர்கள் அல்லாஹுக்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடிய நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். யார் என்ன கட்டளை என்ற விஷயத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. செய்பவன் அல்லாஹ், எனக்கு இந்த கட்டளையை தரக்கூடியவன் அல்லாஹ். அது எவ்வளவு ஒரு பாதகமான கட்டளையாக இருந்தாலும் அந்த கட்டளையை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று துடியாய் துடித்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்காக வேண்டித்தான் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன விஷயம், இது கால லஹு அஸ்லிம், அல்லாஹு தஆலா அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன நேரத்தில், அஸ்லம் துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய அந்த அல்லாஹுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று உடனே சரணடைந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே இந்த அடிப்படை கொள்கைக்குள் நாங்கள் வர வேண்டும். பெருமினே கலிமாவிலே தொங்கிக் கொண்டிருப்பதிலோ, அல்லது ஹத்னாவிலே தொங்கிக் கொண்டிருப்பதிலோ, அல்லது ஐவேளை தொழுகையிலே மட்டும் தொங்கிக் கொண்டிருப்பதிலோ, அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்க விஷயங்களிலே தொங்கிக் கொண்டிருப்பதிலோ அர்த்தம் கிடையாது. அல்லாஹுடைய முழுமையான கட்டளைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாற வேண்டும். இதுதான் உயிரோட்டமான இஸ்லாம் சகோதரர்கள். ஒருமுறை வந்த ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசத்தை நான் வேறு யாரிடத்திலும் கேட்கவும் கூடாது, அது எனக்கு போதுமான உபதேசமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல், நீ சொல், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, சும்மஸ்தகிம், அதிலே சரியாக இரு என்று சொன்னார். இதுதான் சரியான கட்டுப்பாடு. ஒரு மனிதர் அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்து விட்டால், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதற்கு நான் தயார், அவன் என்னுடைய எஜமான் என்று அவர் ஆகிவிட்டால், அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதனைகளும் அவருடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். அல்லாஹுடைய வேதத்திலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒவ்வொரு நடைமுறைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதனை எங்களால் காண முடியும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்தான் ரப்பு என்று சொல்லி தும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் உறுதியாகவும் இருக்கிறார்களோ, தத்தநஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் மீது மரண தருவாயிலே இறங்குவார்கள். எப்படி? அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை. வலா தஹ்ஜனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். வாபிஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஅதூர், உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு இருக்கிறது, அதனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலே உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக இருந்தோம், அதே போன்று மறுமை நாளிலும் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக இருப்போம். மறுமை நாளில் அல்லாஹுடைய அந்த சுவனத்திலே நீங்கள் எதனை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், மலக்குமார்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இந்த அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மனிதனுடைய அந்த மரணத் தருவாயிலே வந்து நன்மாராயம் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். நாங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது சொல்லக்கூடிய வாசகம் என்ன? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவை உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன். வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், அதே போன்று என்னுடைய முகத்தை உன்னின்பால் நான் திருப்பி விட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக், என்னுடைய சகல காரியங்களையும் உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன். வல்ஜாத்து லஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உன்னின்பால் நான் சாய்த்து விட்டேன். ஏன் நான் இதனை செய்தேன் என்றால், ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சுவனத்திலே ஆசை வைத்தும், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய தண்டனை நரகத்துக்கு நான் பயந்தும் இதனை நான் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ். அதே போன்று லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், தப்புமிடமோ உன்னுடைய தண்டனையிலிருந்து ஒதுங்கும் திடமோ உன்னை தவிர வேறு எங்குமே அது கிடையாது. உன்னுடைய தண்டனையிலிருந்து நான் தப்பி ஓடுவதாக இருந்தாலும் உன்னிடத்திலே தான் வந்து சேர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆமன் துபி கிதாபி கல்லதி அன்சல், யா அல்லாஹ் நீ இறக்கிய அந்த வேதத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போன்று ஒபி நபி கல்லதி அர்சல், நீ அனுப்பிய அந்த தூதரையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டுதான் ஒவ்வொரு இரவிலே நாங்கள் தூங்குகிறோம். இதனுடைய சரியான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே அல்லாஹ்வினுடைய இந்த கட்டுப்பாட்டிற்கு தடையாக இருப்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனோ இச்சைகள். அவனுக்கு மார்க்கம் விளங்காது என்பது அல்ல, மார்க்கம் தெரியாது என்பது அல்ல, அவனுடைய மனோ இச்சையை அவன் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த மனோ இச்சையை பின்பற்றுகின்றவர்களை ஒரு பாரதூரமான ஒரு கேள்வியை கேட்கிறான் அல்லாஹு தஆலா. மனோ இச்சையை பின்பற்றுகின்றவர்கள் அல்லாஹினுடைய கட்டளை இன்னதுதான் என்பது தெரிந்தும் அதற்கு மாற்றமாக செயல்பட்டு தங்களுடைய மனோ இச்சையின்படி நடக்கக்கூடியவர்கள் ஏதோ தாங்கள் ஒரு சிறிய ஒரு விஷயத்தை செய்வதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி நபியே, தன்னுடைய மனோ இச்சையே கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை நீ பார்த்தீரா? அப்ப அந்த தக்கூனு அலைஹி வக்கீலா, மறுமை நாளிலே நீங்கள் அவனுக்கு பொறுப்பாக இருக்க முடியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். யார் அல்லாஹுடைய வேத வசனங்கள் இப்படி போதிக்கின்றது என்பது தெரியும், அல்லாஹு தஆலா இதனை இப்படித்தான் சொல்லுகிறான் என்பது தெரியும், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்திருந்தாலும் கூட அவர்களுடைய மனோ இச்சை அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது. இவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்றான், அர ஐதமனி தகத இலாஹு ஹவா, எவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? வல்லல்லாஹு அலா இல்மின், அவர்களுக்கு அறிவிருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களை வழிகேட்டிலே விட்டுவிட்டான். இப்படி தெரிந்து கொண்டும் பாவங்களிலும் குஃபர்களிலும் ஷிருக்குகளிலும் பிதாத்திகளிலும் கூடாத விஷயங்களிலும் விழுந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா சீல் வைத்து விட்டான். அவர்களுடைய பார்வை சக்தியை அல்லாஹு தஆலா மழுங்க செய்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி நாங்கள் ஒவ்வொருவரும் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையிலேயே அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களா அல்லது எங்களுடைய மனோ இச்சைக்கு அடிபணிந்தவர்களா என்பதை நாங்கள் எங்களிடத்திலேயே கேள்விகளை கேட்டு அதற்குரிய சரியான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களிலே பலர் பல சந்தர்ப்பங்களிலே இன்று காணப்படக்கூடிய பிரிவுகளை எல்லாம் பார்க்கிறோம். மார்க்க விடயங்களிலே அவர்களுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் தான் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்கிறான். அதே போன்று அவன் மரணித்ததன் பிறகு அல்லாஹ் அவனுடைய கபரிலே மலக்குமார்களின் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகள் மூன்று தான் சகோதரர்களே. அந்த மூன்று கேள்விகளுக்கும் ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட சரியான ஒரு முஸ்லிம் தான் அதற்குரிய சரியான பதிலை கொடுக்க முடியும். ஏன் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொண்டு மண்ணறையிலே வைத்ததன் பிறகு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் வந்து அந்த மனிதரை உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்து அவனிடத்திலே மூன்று கேள்விகளை கேட்பார்கள். என்ன கேள்வி? மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று ஒரு கேள்வி. அதே போன்று வமா தீனுக், நீ சென்ற வழி மார்க்கம் என்ன என்று ஒரு கேள்வி. அதே போன்று உன்னுடைய நபி யார் என்று ஒரு கேள்வி. இந்த மூன்று கேள்விகளுக்கும் யார் பதில் சொல்வார்கள் என்றால், இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு பாலர் பாடசாலையிலே படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை அழைத்து இந்த மூன்று கேள்வியை கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்லிவிடுவார்கள், அவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மூன்று கேள்விகள் மண்ணறையிலே வைத்து யார் பதில் சொல்லுவார்கள் என்றால், எவர்கள் அல்லாஹை ரப்பாக ஏற்று முழுமையாக அல்லாஹுக்கு திறம்பணிந்து வாழ்ந்தார்களோ, அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன என்ன வழிமுறைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு நடைமுறைப்படுத்தினார்களோ, அந்த நடைமுறைகளை யார் எடுத்து பின்பற்றினார்களோ, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மார்க்கத்தின் பிரகாரம் எவர்கள் நடை போடுகிறார்களோ அவர்கள் தான் இதற்குரிய பதில்களை அவர்கள் கொடுக்க வேண்டுமே ஒழிய வேறு யாராலும் இதற்குரிய சரியான பதிலை கொடுக்க முடியாது. இந்த வழியிலே செல்லாதவர்கள் ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது என்ற பதிலைத்தான் அவர்களால் கொடுக்க முடியுமே ஒழிய அவர்களால் சரியான ஒரு பதிலை கொடுக்க முடியாது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு சுருக்கமாக சொல்வதென்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் உடனே அடிபணிவதற்கு ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றால் உடனே அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும். இஸ்லாம் இந்த வழியிலே தான் நீங்களை போக சொல்கிறது என்று ஒரு முஸ்லிம் அறிந்து கொண்டால் அந்த வழியிலே தான் அவர் பயணிக்க வேண்டுமே ஒழிய வேறு மதத்தினுடைய கலாச்சாரங்களோ அந்நிய பலருடைய கலாச்சாரங்கள் எங்களுக்கு விருப்பமானதாக இருந்தாலும் அந்த வழியை ஒரு உண்மையான முஸ்லிம் தேர்ந்தெடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் என்று சொன்னால் வெறுமனே கலிமாவிலே தொங்கிக் கொண்டிருப்பதிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சில ஒரு மார்க்க விடயங்களிலே தொங்கிக் கொண்டிருப்பதிலே அர்த்தம் கிடையாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே எதை எதை எங்களுக்கு போதித்தாரோ, அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறானோ அந்த வழியிலே நடப்பவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். இன்று காணப்படக்கூடிய பல பிரிவுகளை பார்க்கிறோம், மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்திலே இல்லாத பல விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதே இல்லை. சமீபத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம், என்ன ஆர்ப்பாட்டம் என்றால், ஒரு இந்து கல்லூரியிலே ஹபாயா போடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஆர்ப்பாட்டம் எடுக்கிறார்கள். அந்த ஹபாயாவும் இஸ்லாமிய ஹபாயா அல்ல, ஒரு அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இன்னொரு வகைதான் அந்த ஹபாயா. அதனை போடுவதற்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். ஆனால் இதே முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லீம் மகா வித்யாலயம் என்று வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே இஸ்லாத்தை நாங்கள் இந்த பாடசாலையில் போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது கிராத்தை கொண்டு ஆரம்பித்து விட்டு முடிகின்ற பொழுது தலவாத்தை கொண்டு முடிக்கின்றவர்கள், அது கூட பிதாத். இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள், அதனுடைய பெரும் பெரும் அதிபர்கள் முஸ்லீம்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது தாடியோடு வந்தால் அவர்களுக்கு கற்க இடம் கிடையாது, அவர்களுக்கு படிப்பதற்கு அனுமதி இல்லை, அவர்கள் தாடியை வலித்துக் கொண்டு வர வேண்டும். சட்டம் இருக்கிறதா இல்லையா? முதலிலே ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் யாருக்கு ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டும் என்றால், இப்படி இஸ்லாத்தை விளங்கியதன் பிறகு இந்த இஸ்லாமிய சட்டங்களை உதாசீனம் செய்கிறார்களே இவர்களுக்கு தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டும். இன்று சவுதி இஸ்லாமிய நாடு என்கிறார்கள், சவுதியில யாருக்கு மதிப்பு தெரியுமா? யாருக்கு மதிப்பு? யார் தாடியை வெட்டி கொண்டு செல்கிறார்களோ, இஸ்லாமிய கலாச்சாரங்களை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு, அவர்களுக்கு தான் முன்னுரிமை. இன்டர்வியூல தாடி வைப்பவர் ஃபெயில், தாடி இல்லாதவர் பாஸ். இப்படி இன்று இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று, சமூகத்திலே சொல்லுவது போன்று ஒரு குறிப்பிட்ட விடயங்களை மட்டும் அடையாளமாக வைத்துக் கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆழித்தனமாக சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய உள்ளம் அல்லாஹுக்கு சரணடைய வேண்டும், சகல கட்டுப்பாடுகள் விஷயத்திலும் மனம் உவந்து நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், இதுதான் உயிரோட்டமான இஸ்லாம். இந்த உயிரோட்டமான இஸ்லாத்தின் இன்னும் பல அம்சங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதற்குரிய விளக்கங்களை பார்த்துக் கொள்ளலாம். எனவே நாங்கள் அனைவரும் உயிரோட்டமான முஸ்லீம்களாக இருப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وأقول قولي هذا استغفر الله لي ولكم.